രാജാ ഉം പ്രസന്നം പോതുമയ്യാ യപോതു യമകേ പോതുമയ്യാ രാജാ ഉം പ്രസന്നം പോതുമയ്യാ യപോതു യമകേ പോതുമയ്യാ என் அன்பு ஆண்டவரே, உங்களை நாங்கள் துதிக்கிறோம், உங்களை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எல்லா கனமும் சபையிலே உங்களுக்கு உண்டாவதாக, எல்லா ஸ்தோத்திரங்களும் உங்களுக்கு உண்டாவதாக, எல்லா மகிமையும் சபையிலே உங்களுக்கு உண்டாவதாக. உங்களுடைய கரத்தை நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்பா. இந்தங்களை தொடர்ந்து நடத்துவீராக. நசரேனா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க சத்தமாய், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவர் நம்மத்தில் இருக்கிறபடியினால் அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. தேவனங்களை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே கர்த்தருடைய ஆவியானவரை குறித்து சில காரியங்களை பார்த்தோம். அதைத் தொடர்ந்து சில காரியங்களை, சில சம்பவங்களோடு நான் இந்த நாளிலே கவனிக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலன் முதலாவது அதிகாரம், அதுல 8வது வசனத்தை நாம் வாசித்து இன்றைய நாள் செய்தியை நாம் ஆரம்பிக்கலாம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஹல்லேலூயா.
பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார்.
திருப்பி வாசிங்க சிஸ்டர்.
பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார்.
ஹல்லேலூயா. சொல்லுங்க சத்தமா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வருகிற பொழுது ஒரு காரியம் நடக்கிறது. என்னவெனில், நாம் பலனடைகிறோம். ஹல்லேலூயா. எல்லோரும் நாம் ஈஸியாக வாசித்து கடந்து செல்வதே. பலன் இல்லாதவர்களுக்கு பலன் தேவை. ஹல்லேலூயா. பலவான்களுக்கு பலன் தேவையான அவசியமே கிடையாது. ஹல்லேலூயா. சில வார்த்தைகளை முன்னிற்கு நான் வாசித்து பிறகு ஒரு சம்பவங்களை உங்கள் மத்தியில் வைத்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டதின் பிற்பதாக, அவர் உயிர்த்தெழுந்ததின் பிற்பாடு, அப்போஸ்தலர்கள் பரிசுத்தாவியானவருக்கு காத்திருந்த பொழுது இந்த இடத்துல எழுதப்பட்ட ஒரு வசனம். இன்னும் பரிசுத்தாவியானவர் கொடுக்கப்படவில்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நீங்கள் எருசலேமிலே பரிசுத்தாவியானவரை பெறும் வரைக்கும் காத்திருங்க, அது உங்களுக்கு நல்லது. பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவர்கள் 12 சீஷர்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு வளர்ந்தவர்கள், அற்புதங்களும் அடையாளங்களையும் கண்டவர்கள், அநேக காரியத்தை செய்து இதற்குள்ளே இயேசுவின் உயிர்த்தெழுதலையும் கண்டவர்கள், இவர்களை இயேசு என்ன சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் வரும் வரைக்கும் நீங்கள் காத்திருங்க. ஹல்லேலூயா. அநேகத்தை கற்றவர்கள் இவர்கள், ஆண்டவரிடத்திலே அல்லாவிட்டால் குருவரிடத்திலே அநேகத்தை கற்று தீர்த்தவர்கள், பிரதான அப்போஸ்தலர்களோடு கூட இவர்கள் எல்லாரும் இருந்தாலும் இயேசுவின் மரணத்துக்கு அப்பாலே, மரணத்துக்கு முன்பாக இருந்த தைரியமும் பலமும் அவர்களுக்குள்ள இல்லாதது இருந்தது என்பதை நாம் பார்க்கலாம். எப்பொழுது ஹோமாவுடைய சம்பவத்தில் சீஷர்கள் பயந்து வீடுகளில் அறைகளை பூட்டிவிட்டு இருந்த சம்பவங்கள்ல, இயேசுவானவர்கள் அவர்களை வந்து தைரியப்படுத்தி விட்டு, நான் நம்புகிறேன் இயேசு யோசித்திருப்பார், இவங்களை இப்படியே அனுப்பினால் இதுல ஒன்றுமே வேலைக்காகாது, ஆகையினால நீங்க போய் என்ன செய்யுங்க, ஆற்றுங்க, பரிசுத்தாவியானவர் வரும் வரைக்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நான் இந்த சம்பவத்தை வாசித்து ஒரு சிந்தனைக்குள்ளே போனேன். நாம் எவ்வளவு பெரியவர்களாக, நாம் எவ்வளவு ஞானிகளாக, நாம் எவ்வளவு கற்றுக்கொண்டாலும் எங்களை நடத்துவதற்கு ஒருவர் தேவை என்பதை மறக்க கூடாது. நாங்கள் வேதத்தை கற்றுக்கொள்ளலாம், பண்டிதர்களாக இருக்கலாம், அநேகவற்றை அற்புதங்களை கண்டு அற்புதங்களை செய்தவர்களாக இருக்கலாம். இயேசுவானவர் அற்புதங்களை செல்ல பொழுதெல்லாம் இந்த சீஷர்களும் இயேசுவோடு இருந்தார்கள், தூக்கினார்கள், வைத்தார்கள், உதவி செய்தார்கள், எல்லாம் பார்த்தார்கள். ஆனா இயேசு போகிற பொழுது என்ன செய்யணும் தெரியுமா, பேசாமல் இருங்கள், அவர் வரும் வரைக்கும் பேசாமல் இருங்கள். ஏன் ஆண்டவரே, உங்களோடு இருந்தமே, நாங்கள் அநேகத்தை பார்த்தமே, அநேகத்தை கண்டமே, நாங்களே செய்ய கூடாதா, நாங்களே நடக்க கூடாதா? அதுக்குடையிலேயே அவருடைய விசுவாசம் தள்ளாடி விட்டதே. எதுக்கிடையிலே? இயேசுவின் மரணத்தின் உயிர்த்தெழுதுக்குள்ளேயே அவருடைய விசுவாசம் குலைந்து விட்டது. இயேசுவானவர் அதை கண்டு என்ன சொன்னார்? நீங்கள் ஒன்றும் செய்யாதீங்க. நல்லா விளங்கி கொண்டார்கள் நல்ல சீஷர்கள். ஒன்றும் செய்யாதீங்க, நீங்கள் அவர் வரும் வரைக்கும் காத்திருங்க, நீங்கள் அவர் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, நீங்க அவர் வரும் வரைக்கும் அமர்ந்திருங்க. அதனாலதான் இவங்க எல்லாரும் ஒரு ரூம்ல இருந்தாங்க. பரிசுத்தாவியானவர் வரும் பொழுதும் அவர்கள் ஒரு ரூம்ல இருந்தாங்க. இவங்க அங்கங்க போய் எங்கேயாவது நிக்கல, ஒரு ரூம்ல இருந்தாங்க, வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் எங்களுக்கு வர வேண்டும், ஒருவருக்காக நாங்கள் காத்திருக்கிறோம், அவர் வர வேண்டும். அவர் யார்? பரிசுத்தாவியானவர். இப்ப இவர்கள் இருக்கிற நிலைமை என்ன? பலவீனப்பட்டிருக்கிறார்கள், சோர்ந்து போயிருக்கிறார்கள், முடியாத ஒரு நிலைமை. பயம் ஒரு மனிதனுக்குள்ளே புகுந்து விட்டால் அவனுடைய பலன் இழந்து விட்டான் என்று சொல்லி அர்த்தம். ஒரு மனிதர்களுக்குள்ளே பலவீனம் எப்படி வருகிறது? பயத்தினூடாக வருகிறது. அதனாலே தான் அநேக இடங்களில் இயேசுவானவர் பயப்படாதீர்கள் என்று சொன்னார். முதல்ல பயப்படாதீங்க, முதல்ல பயத்தை எடுத்து அதுக்கு பிறகுதான் மிச்சம். ஆகையினால இயேசுவானவர் போகிற பொழுது என்னச்சுன்னா, நீங்கள் காத்திருக்க வேண்டும். யாருக்கு? பரிசுத்தாவியானவருக்கு. ஏன்? அவர் வந்தாதான் நீங்கள் பலனடைவீர்கள். அல்லேலூயா. பிரதான அப்போஸ்தலன் இருக்கிறபடினாலே அல்ல, 12 சீஷர்களும் ஒன்றாக கூடி இருக்கிறதுனாலே அல்ல, அவர் வந்தாதான் நீங்க பலனடைவீர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த பலத்தில் நாம் இன்றைக்கு இருக்கிறோம் என்பதை இன்று நாம் ஆராய்வது நமக்கு நல்லது. இதுக்கு என்னும் போகவில்லை, ஆனால் நேரங்கள் ஓடுகிறது. பிரியமானவர்களே, எந்த பலத்தினால் நாம் இன்றைக்கு நிரப்பப்பட்டிருக்கிறோம்? எந்த பலத்தில் நாம் நின்று கொண்டு இருக்கிறோம்? நாங்கள் வேதத்தை வாசித்த அந்த பலத்திலேயா, அல்லாவிட்டால் ஊழியம் செய்தோம் என்ற அந்த பலத்திலேயா, அல்லாவிட்டால் 4 காரியம் எங்களுக்கு தெரியும் என்ற அந்த பலத்திலேயா? எந்த பலத்தில்? 12 சீஷர்களும் அசாதாரணமான அற்புதங்களை கண்கூடாக பார்த்தவர்களை இயேசு சொன்னார், பேசாமல் இரு, அவர் வர வேண்டும், நீ காத்திரு, அவர் வர வேண்டும். ஏ, அவர் உங்களை நிரப்புகிற பொழுதுதான் நீங்கள் பலனடைய முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் எதனால் பலனடைந்த? தேவ ஆவியானவர்னாலே நாங்கள் பலன் கொள்ள வேண்டிய அளவுக்கு நாம் பலம் கொண்டிருக்கிறோமா? நாம் பலம் அடைந்திருக்கிறோமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, செய்தியின் ஆரம்பத்திலே நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவெனில், நீங்கள் தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டிருந்தால் தேவன் உங்களை உன்னதமான நிலைமைக்கு கொண்டு போகிறதை எவரும் தடுக்க முடியாது. ஆனால் தேவ ஆவியானவர் நீ இழந்த நிலைமையில் இருந்தால் நீ விழுந்து போகிற தாழ்வமான இடத்தை எவரும் கணக்கு போடவும் முடியாது. இன்னைக்கு நாங்கள் பார்க்கலாம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் எவ்வளவுத்துக்கு தேவ ஆவியின் நடத்தல இருக்கிறோமோ அவ்வளவுத்துக்கு நம்முடைய உன்னதம் இருக்கும், நம்முடைய உயர்ந்த நிலைமை இருக்கும். எவ்வளவுத்துக்கு தேவ ஆவியானவர் நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கிறாரோ. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். அதை குறித்து எல்லாம் பேசி இருக்கிறேன் முதல்ல, அதனால இன்னைக்கு வேண்டாம். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள், தேவ ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். ஏனெனில் அவர் நமக்குள்ளே நிற்க முடியாது, அவர் நம்மளோடு வாசம் பண்ண முடியாது, அவர் நமக்குள்ள ஜீவிக்க முடியாது. ஆகையினால என்ன நடக்கிறது? அவர் நம்மளை விட்டு விலகி போவதற்கு இடம் இருக்கிறது. அப்படி போய்விட்டா நம்முடைய வீழ்ச்சியை யாராலும் கணிக்க முடியாது. பணவானா இருக்கலாம், நீ படித்தவனா இருக்கலாம், பட்டதாயா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், அந்தஸ்துள்ளவனாக இருக்கலாம், ஆனா உன் வீழ்ச்சியை கணக்கிடவே முடியாது. பின்னுக்கு வருகிறேன், சில காரியங்களை நாங்கள் பார்க்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். இப்படியே நீங்க பாத்தீங்கன்னா, சும்மா இருந்த சித்தர்கள், வீட்டறையிலே பயத்தோடு இருந்தவர்கள், அடுத்த அதிகாரத்தில் என்ன நடக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் வந்து விடுகிறார். அதுக்கு அடுத்த பகுதிகளில் நீங்க பாத்தீங்கன்னா, பேதுரு தேவ பலத்தை பெற்றவுடனே, இது செய்தியின் முன்னுரைகள், இது செய்தி அல்ல. பிரியமானவர்களே, அவர்கள் தேவ பலத்தை பெற்றவுடனே அவனுடைய பேச்சு மாறியது, அவனுடைய ஊழியம் மாறியது, அவனுடைய நோக்கங்கள் மாறியது, அசாதாரணமான காரியங்கள் நடந்தது, ரட்சிக்கப்பட்டார்கள், ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது, அற்புதம் நடந்தது, ஜனங்கள் கர்த்தரண்டை சாய்க்கப்பட்டார்கள். இதெல்லாம் எங்கே எப்படி நடந்தது? இயேசுவானவர் மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிற்பாடு இவைகள் நடக்கவில்லை, இவைகள் நடக்கவில்லை. ஆகையினால பரிசுத்தாவியானவர் ஒரு மனிதனை நிரப்புகிற பொழுது, அவன் பலப்படுத்தப்படுகிற பொழுது, அவனுக்குள்ளே உள்ளான மாற்றமும் வெளியான மாற்றமும். இப்ப சொல்றேன் பாருங்க, அவங்க பயந்திருந்தவங்களுக்கு இன்றைக்கு தைரியம் வந்துட்டு, அங்க இருந்தவங்க சொல்றாங்க, இவங்க தைரியத்தை பார்த்து அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க. யாரு?
இயேசுவை குறித்து, தேவனை குறித்து, சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை குறித்து, அவர்கள் பிரசங்கம் பண்ண பிரசங்கத்தை குறித்து, அந்த தைரியத்தை பார்த்து என்ன நடந்தது தெரியுமா? அங்கே இருந்தவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, யாரால் நடந்தது? இந்த ஆவியானவர் நமக்குள்ளே வருகிற பொழுது உள்ளான மாற்றம் மாத்திரமல்ல, வெளியான மாற்றங்களையும் நான் காணக்கூடியதாக இருக்கிறது. பெரியமானவர்களே, இப்படி நடந்துவிட்டு மூன்றாவது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, அங்கே திடீரென்று ஒரு அற்புதம், திடீரென்று அற்புதம். இயேசுவோடு இருந்தவர்கள், இயேசுவின் அற்புதத்தை கண்டவர்கள், என்ன நடந்தது தெரியுமா? வாசிங்க, சீக்கிரமாக வாசிங்க, முன்னுக்கு வாசிங்க.
ஜெபவேளையாகி 9:00 பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிற இடத்தில் பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பெலன் கொண்டது.
கர்த்தருடைய ஆவியானவரை பெற்று பயங்கரமான ஒரு பிரசங்கத்தை பண்ணி சபையில ஜனங்களை சேர்த்து, அதுக்கப்பாலே ஜெப வேளையாகி 9:00 ஜெபம் பண்ண வர்றாங்க. யாரு? பிரதான சீஷர்கள், தேவ ஊழியக்காரர்கள் ஜெபம் பண்ண வருகிறார்கள், ஜெப ஆலயத்துக்கு ஓடி வருகிறார்கள். அங்கே என்ன நடந்தது? மகத்துவமான ஒரு அற்புதம், மகத்துவமான ஒரு அற்புதம். அவங்க சொன்னாங்க, எங்கிடத்துல ஒன்றுமே இல்லை, எங்கிடத்துல ஒன்றுமே இல்லை, எழுந்து நட, எழுந்து நட, என்ன இயேசுவின் நாமத்துல எழுந்து நட என்று ஒரு அதிசயமான ஒரு அற்புதத்தை இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார்? பேதுரு. தேவாலயத்துல ஜப கூட்டத்தில் ஒரு அற்புதத்தை செய்யக்கூடியதாக இருந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியினால் நிறைந்திருந்தால் மாத்திரத்தில் நம் வாழ்க்கையிலே மாற்றங்கள் உருவாகும், நம்முடைய ஊழியங்களிலே மாற்றங்கள் உருவாகும், நம்முடைய செயல்பாடுகளிலே மாற்றங்கள் உருவாகும், நம்முடைய நோக்கங்களிலே மாற்றங்கள் உருவாகும். இதுக்கிடையிலே நீங்கள் முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, பின்மாற்றம் அடைந்த சீஷர்கள் திரும்பவும் தங்களுடைய வேலைகளை தொடர எல்லாம் போய்விட்டார்கள். ஆனால் இப்பொழுது ஒரு மாற்றம், சீசர்களுக்குள்ள ஒரு மாற்றம் என்ன நடந்தது? தேவாவினாலே நிறைக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு ஒன்று சொல்லவா, இன்றைக்கு நீங்கள் இருக்கிற உங்கள் நிலைமைகளிலே தேவ ஆவியானவர் உங்களை தனிப்பட்ட விதத்தில் நிறைப்பதற்கு அனுதினமும் இடம் கொடுத்தால், நீங்கள் செய்கிற ஊழியத்தை கர்த்தர் இரட்டிப்பாக நடத்தும். உங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்கள் மாறுவதை யாரும் தடை செய்ய முடியாது. ஏனெனில் உள்ளுக்கு இருக்கிறவர்கள் இருக்கிறவர் நம் வாழ்விலே மாற்றங்களை உருவாக்குகிறவர். பிரியமானவர்களே, மனிதன் ஒரு மனிதனுடைய வாழ்விலே மாற்றங்களை உருவாக்க முடியாது. நான் உங்க வாழ்விலே வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியாது. நான் ஒரு காரியத்தை உங்க வாழ்விலே எப்படி செய்யணும், உங்களை வளைத்து பிடித்து வைத்திருக்க முடியாது. ஆனால் உள்ளானவர், தேவனானவர், அக்கினியானவர், ஆற்றானவர் நமக்குள்ளே இருந்து நம் வாழ்விலே வளைக்கப்பட வேண்டிய இடங்களில் வளைச்சு, நிரப்ப வேண்டிய இடங்களில் அவர் எங்களை நிறைச்சு, நடத்த வேண்டிய விதத்தில் எங்களை நடத்துவார். அப்படி நடத்துகிற பொழுது நம்முடைய ஊழியம் மேன்மையாக இருக்கும், நம்முடைய வாழ்க்கை மேன்மையாக இருக்கும். பிரியமான ஹல்லேலூயா. ஆகையினாலே கர்த்தருக்குள்ளே உங்களுக்கு நான் சொல்லுகிற காரியம் என்னவெனில், அப்போஸ்தலரின் நடவடிக்கைகளிலே தேவ ஆவியானுடைய அசைவாடுதலும் தேவ ஆவியானுடைய வழிநடத்தலும் உன்னதத்தில் இருந்தது, மேன்மையாக இருந்தது. எங்கு எடுத்தாலும் தேவ ஆவியானவர்களை நடத்தினார், ஊழியங்களை செய்ய வைத்தார், பேசினார், ஏவினார், அற்புதங்களை செய்தார். இதைத்தான் நாங்கள் பார்க்கலாம். இன்றைக்கோ நம்முடைய வாழ்விலே கர்த்தருடைய ஆவியானுடைய ஏவலுதலுக்கு பதிலாக நாமே ஏவிட்டிருக்கிறோம், நாமே ஒன்று நமக்குள்ள சொல்லிட்டிருக்கிறோம், நாமே நமக்குண்ட ஒன்று தீண்டிக் கொண்டு இருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள வந்து நம்மளை நடத்த இடம் கொடுங்கள். அநேகர் நாம் நினைப்பது என்ன தெரியுமா? கடந்த நாட்களில் பார்த்தது போல ஒரு தடவை பரிசுத்தாவியலை நிரம்பி விட்டால் எல்லாம் சரி, இன்னைக்கு வருகிறேன் சில காரியங்களை பார்க்கலாம், ஒரு தடவை நிரப்பப்பட்டு விட்டோம் காணும் அப்படின்னு சொன்னால் தேவ பிரசன்ன நமக்கு எதற்கு? தேவையே இல்லையே. நாம் ஒவ்வொரு ஆராதனையிலும் வந்து தேவ பிரசனத்தில் மூழ்கிறோம், தேவையே இல்லையே. ஆனால் அனுதினமும் நாம் நிரப்பப்பட வேண்டும், அனுமதமும் தேவனுடைய ஆவியின் வழிநடத்தலை நம்மளை ஒப்புக்கொடுக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து பேசுவதை விட மாம்சம் அதிகமாக பேசுகிறது அல்லவா? நம்முடைய மாம்சம் அதிகமாக பேசுகிறது அல்லவா? நம்முடைய சிந்தனையும் நோக்கங்களும் அதிகமாக பேசுகிறது அல்லவா? இல்லை என்று சொல்லலாம், பார்க்கலாம். இல்லை என்று நீங்கள் சொல்லுங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ஆவியினாலே நாம் நிரப்பப்பட்டு இருக்கிற பொழுது மாத்திரத்தில் நாம் ஆவிக்குரியவர்களாய் சிந்திப்போம், ஆவிக்குரியவர்களாய் நோக்கம் அடைவோம், ஆவிக்குரிய செயல்பாடுகளில் ஈடுபடுவோம். அல்லாவிட்டால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியை பெரும்வரைக்கும் காத்திருங்கள், காத்திருங்கள். எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. அவங்களும் அதுல அளப்படி பண்ணல பாருங்க. எப்படி நான் இயேசுவோட இருந்த நான் சொல்லி போய் நான் நம்புறேன், இவங்க போயிருந்த அடி வண்டி இருப்பாங்க. நான் நம்புறேன் இவங்க இயேசு சொன்னதை விட்டு போயிருந்தாங்கன்னுச்சுன்னா ஒன்று ஜெயில இருந்திருப்பாங்க. இன்னைக்கு இருந்த கோபம் எல்லாம் இவங்களை சேர்த்து தீர்த்திருப்பாங்க. இயேசுவில இருந்த கோபம் எல்லாம் அவங்க தீர்த்திருப்பாங்க இவங்கல்ல. இயேசு சொன்னார், பேசாம இரு, அமர்ந்திரு, அவர் வருவார், அவர் சரியான வழியிலே உன்னை நடத்துவார், அது வரைக்கும் பொறுத்திரு, அதுக்கு காத்திரு என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன அருமையான அந்த ஆலோசனையை பெற்றுக்கொண்ட 12 சீஷர்களுக்கும் கர்த்தருடைய நாமத்திலே சோத்திரம். ஏன் தெரியுமா? அவங்க அதுக்கு கீழ்ப்படிந்தபடினாலேதான் இன்றைக்கு சபைகள் இங்கே நிற்கிறது. தெரியுமா, அவர்களை வைத்துத்தான் தேவன் சபைகளை உருவாக்கினார். அன்னைக்கு அவர்கள் அந்தியோடு போயிருந்தால் திருப்ப கர்த்தருடைய பிளான் என்னமா இருந்திருக்குமோ எனக்கு தெரியாது. ஏன்னால் முதலாவது ஆதாமுடைய வேலை முடிந்து இரண்டாவது ஆதாம் வந்து ஆயத்தப்படுத்தி இவங்களும் கையை விட்டுருந்தா, இந்த 12 பேரின் மேலே தானே கர்த்தருடைய நம்பிக்கை இருந்தது. இந்த 12 பேரையும் தானே ஆண்டவர் நினைத்திருந்தார். அதுல ஏசி இருக்கைக்கு ஒருவர் போய்விட்டார், யூதாஸ், அவரை விடுங்க. அப்படியானால் பிரியமான தேவன், நாம் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியிலே நிறைந்திருக்க வேண்டும். வசனத்தில் நிறைந்திருக்கிறோம், நல்லது. என்ன ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்குள்ளே நான் சொல்லுகிறதை நன்றி உங்கள் நினைவுக்கு கொண்டு வாருங்கள். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதுல மாத்திரம் சாய்ந்து விடாதிருங்கள். எது பிடிக்குதோ, ஒரு சிலருக்கு நல்லாக வசனம் வாசிக்க வசனம் இல்ல, ஒரு சிலருக்கு ஜபம் மாத்திரம் பிடிக்கும், ஜபம் 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 ஜபம், நல்லது, அதுக்கும் தப்புன்னு நான் சொல்லல. ஒரு சிலருக்கு ஆவியானவர் 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 நல்லது, தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. ஒரு சிலருக்கு ஊழியம் 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 நான் தப்புன்னு சொல்லல, நல்லது. எல்லாம் நம் வாழ்விலே இருக்க வேண்டும். ஒன்றிலே சாய்ந்து கொண்டால் விழுந்து விடுவார். ஏனெனில் இதே தேசத்திலே அண்மையிலே அண்மையிலே என்றில்லை, வருஷங்கள், 30 40 வருஷத்துக்கு முன்பதாக ஒரு ஒரு இடத்திலே ஒரு ஆச்சாரிய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். என்னை போல எங்கள் போதகரை போற ஒரு ஆச்சாரிய ஊழியம், ஒரு பாஸ்டர் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். வழிநடத்தப்படுகிற பொழுது வழிநடத்தலுக்கு உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும், இல்லையோ விழுவதற்கு இடங்கள் ஜாஸ்தியாக இருக்கிறது. அதுவும் இந்த காலத்தில் உங்களையே மேய்க்கிற மேய்ப்பர்களாக நீங்கள் மாறிவிட்டால் உங்களுக்கு மேய்ப்பர்கள் தேவையில்லை என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த போதகர் இன்னும் அநேக போதகர்களுக்கு கீழே இருந்து நடத்தப்பட்டவர். இரண்டு ஆவி ஆவி என்று சொன்னார், திடீரென்று ஆவியானவர் என்று சொன்னார். என்ன தெரியுமா செய்தாரு? ஆவியானவரை பெற்றால் ஒரு மனிதன் சிரிக்க வேண்டும் என்று சொல்லி சிரி 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 என்று சிரித்துக் கொண்டே இருந்தார். இன்றைக்கு அவருடைய பெயர் இந்த தேசத்தில் இல்லை, இன்றைக்கு அவருடைய பெயர் சபைகளில் இல்லை. ஏனெனில் ஒன்று சாய்ந்து கொள்வது, நாம் நினைப்பது நமக்கு விருப்பமானது சாய்ந்து கொள்வது அதுதான் என்று சொல்லி நம்மளை சாய்த்துக் கொள்வது. பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சபை எதற்கு தெரியுமா? எல்லாவற்றை குறித்தும் போதிப்பதற்கு, எல்லாவற்றிலையும் நாம பேலன்ஸ் பண்ணி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு. ஆகையினாலே உங்களுக்கு ஒன்று விருப்பம் என்று சொல்லிவிட்டால் அதில் சாயாதிருங்க, அது நல்லதல்ல. அது உங்களை ஒரு வழி பக்கமாக நடத்தி சென்றுவிடும், அது வீழ்ச்சியான இடமாக மாறிவிடும். ஹல்லேலூயா. ஆகையினாலே இந்த தேவ மனிதர்கள் ஆவியிலே நிறைந்தார்கள், ஜப நேரத்தில் ஜபத்துக்கு போனார்கள், வேத வசனத்திலே தரித்திருந்தார்கள், சபைக்கு நன்றாக போதித்தார்கள், தேவ வழிநடத்தலுக்கு ஒப்புக் கொடுத்தார்கள். சொல்லுவோமே, இவ்வளவு பேர் மேல் வீட்டுறையிலேயே அமர்ந்திருந்து ஜபம் 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 என்று இருந்திருந்தார், ஊழியங்கள் நடைபெற்று இருக்குமா? அல்லாவிட்டால் ஜப நேரத்தில் ஜபாலயத்தில் நில்லாமல் ஊழியம் 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 என்று போயிருந்தால் தேவன் அதை அங்கீகரித்து இருக்க முடியுமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட ஆலயத்திலே வந்து பிரசங்கம் பண்ணினார். ஆகையினாலே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவியானுடைய வழிநடத்தலுக்கு என்ன பண்ணி சொல்லவா? யோசி செய்து நாம் நினைக்கிறது எல்லாவற்றையும் ஆவியானவர் மேல போடாதீங்க. உங்களுக்கு இதை குறித்து அறிவு எவ்வளவுக்கு எனக்கு தெரியவில்லை. எனக்கு தெரிந்த அளவுக்கு கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்கி குற்றம் இல்லாமல் போனவன் ஒருவனும் கிடையாது. கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்கி குற்றம் இல்லாமல் போனவன் ஒருவனும் கிடையாது. பிரியமான, நம்முடைய வாழ்விலே சில நேரங்களில் ஏவுதல்கள் இருக்கும், சில வாழ்விலே சில நேரங்களில் எங்களுக்கு புதியமான வார்த்தைகள் எங்களை உறுத்தி கொண்டிருக்கும். அவைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்படாது, தவறானவைகள் அல்ல. ஆனால் தேவன் ஒன்றை சொல்லுகிறார், கர்த்தர் ஒன்றை பேசுகிறார் என்று சொன்னால் அதை குறித்து நாம் 2 தடவை சிந்திக்க வேண்டும். ஒரு நாள் கிட்டடியிலே ஒருவரோடு பேசினேன், ஒரு நபர் ஆலயத்துக்கு வராமல் இருந்தார், ட்ரெயின்ல சந்தித்தேன், எதுக்கு வரவில்லை, என்ன நடந்தது, இல்ல அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துருச்சு, அதனால நான் வேற சர்ச்சுக்கு போறேன், நான் ஜெர்மன் சர்ச்சுக்கு போறேன், அங்க போறேன். நான் சொன்ன இங்க வா, உனக்கு ஒரு பாசியை தந்து, உனக்கு ஒரு தேசத்தை தந்து, உனக்கு ஒரு சபையை தந்து வைத்திருக்கிற பொழுது நீ இன்னும் ஒரு பாசியை தேடி, இன்னும் ஒரு தேசத்தில் தேசத்தின் சபைகளை தேடி போகிறியே, இதை குறித்து நீ என்ன நினைக்கிறாய் என்று சொல்லி கேட்டேன். அவர் பல காரியங்களை சொல்லிக் கொண்டிருந்தார், நல்லது நல்லது. கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார், நான் சொன்னேன் ஆண்டவர், நான் சொன்னதுக்கு அவர் சொன்னார், ஆண்டவர் உன்னை போக சொன்னால் போ, மட்டும்படி உன்னை வைத்திருக்கிற சபையிலே இருன்னு சொல்லி. அப்பொழுது அவர் சொன்னார், நான் மன திருப்தியோடு போனேன், நான் ஆண்டவர் எனக்கு ஆண்டவர் அதை சரி என்று சொன்னார். நான் சொல்றேன், இதுவரைக்கும் அப்ப எதுக்கு இதை நீ சொல்லவில்லை என்று சொல்லி கேட்டேன். கர்த்தர் உனக்கு சொல்லியிருந்தால் முதல் வார்த்தை எது தெரியுமா, ஆண்டவர் எனக்கு சொன்னார் பிரதர், அதனால நான் இங்க போயிட்டேன். அது ஓகே, இவ்வளவு பாரதங்கள் சொல்லிவிட்டு கடைசி நிமிஷத்துல நீ அதை சொல்லுவது என்று சொன்னார், அது எனக்கு சிந்திக்க இடம் கொடுக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதீர்கள். அதே நேரத்தில் அந்த நபருக்கு சொன்னேன், தேவன் சொன்னார் என்று சொன்னால் நான் பேசுவதற்கு இடம் இல்லை, நான் பேசவும் மாட்டேன், நீ நன்றி அங்க போ. ஆனா தேவன் சொல்லாம நீ அங்க போயிருந்தால் அதற்குரிய பலன் கர்த்தரும் கரத்தில் கேட்பார் என்று சொல்லிவிட்டு நான் ஆராதனைக்கு கிளம்பினேன். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள்ள சொல்லுகிறேன், கண்ட மாதிரி கர்த்தருடைய நாமத்தை எடுத்து வைத்து நினையாதிருங்கள். பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய நாமத்தை உச்சரிப்பதற்கு ஜனங்கள் பயந்தார்கள், கர்த்தருடைய நாமத்தை சொல்லுவதற்கு ஜனங்கள் பயந்தார்கள். இன்னைக்கோ கிருபையின் காலம் உண்மை, ஆனால் தேவன் மாறவில்லை, தேவன் தேவனாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. கிருபையின் காலம் உண்மை இல்லை என்று நான் சொல்லவே இல்லை. கிருபையை தவறாக எடுத்து தவறாக புரிந்து தவறாக கிருபையிலே வாழ்ந்து விடாதிருங்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் முதலாவது அதிகாரத்தில் சொன்னார், பரிசுத்தாவின் கூட்டத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். சீக்கிரமாக போவோமா, ஏசாயா 40:29 வாசிங்கள். ஏசாயா 40:29,
ரோந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விடுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள்.
31 வசனம் சொல்லி கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், ஆண்டவரா இயேசு கிறிஸ்து பரமேறுவதற்கு முன்பாக என்ன சொன்னார், நீங்கள் காத்திருங்க. எதற்கு காத்திருங்க, பரிசுத்தாவியானவர் வரும் வரைக்கும் நீங்கள் எருசலேமில் காத்திருங்க. இங்க ஒரு வசனம் சொல்லி கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அவர்கள் பலன் அடைவார்கள். புதிய ஏற்பாட்டிலே சீஷர்களும் காத்திருந்து தேவ பலத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. தேவ பலத்தை என்ன செய்தார்கள், பெற்றுக் கொண்டார்கள். எனக்கு புதிய ஏற்பாட்டிலே ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம், பல தடவைகளிலே பரிசுத்தாவியானவர் இறங்கினதை நாம் பார்க்கலாம். தேவ ஊழியங்கள் நடக்கிற பொழுது, தேவ ஊழியர்கள் நடந்து போகிற பொழுது, தேவ ஊழியர்கள் நடத்தப்பட்டதும் அநேக இடங்களில் தேவாவியானவர் இறங்கினார், தேவாவியானவர் நடந்தார் என்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது நல்லொரு காரியம் பாருங்க. இன்றைய சபைகளிலையும் இன்றைய ஊழியங்களிலையும் அநேக தடவைகளிலே தேவாவியானவர் இறங்கி பலன் கொண்டால் நலமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆகையினாலே சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. நாம் எதில் சோர்ந்திருக்கிறோமோ அது அடுத்த பிரச்சனை. வாழ்க்கையிலே சோர்வு என்பது பல விதத்தில் நம்மளை பிடிக்கும். ஹல்லேலூயா. சோர்ந்தே போகாத ஒரு மனிதர் இருந்தால் ஆண்டவருக்கு சோத்திரம். ஆனால் எனக்கு தெரியாது, ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நபர் சோர்வா, அது வீட்டு காரியமாக இருக்கட்டும், அது வேலை காரியமாக இருக்கட்டும், அது சபை காரியமாக இருக்கட்டும். ஆனால் தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வருகிற பொழுது என்ன நடக்கிறது, நாங்கள் பலன் அடைகிறோம். இதுக்குத்தான் அடிக்கடி நாம் சோர்ந்து விடுவோம் பாருங்க, அடிக்கடி பலவீனமாகி விடுவோம் பாருங்க, அடிக்கடி கஷ்டப்படுவோம் பாருங்க, அடிக்கடி வீடுகளில் தலையை கொண்டு சுவரோடு வைத்து விட்டு பேசாமல் இருப்போம் பாருங்க, ஒன்றுமே தெரியவில்லை, ஒன்றுமே வேண்டாம், எல்லாம் போதும், எல்லாம் முடிந்தது என்று சொல்லி பல தடவைகள் பலர் நாம் சிந்திக்கிறது இல்லையா. அந்த இடத்துல தேவையானது யார் தெரியுமா, பரிசுத்தாவியானவர் பலப்படுத்த, நம்மளை தைரியப்படுத்த. ஹல்லேலூயா. வாழ்க்கையில சில வேளைகளில் சில நேரங்களில் நமக்கு வழி தெரிவதில்லை, அந்த நேரத்திலே நமக்குள்ளே வந்து நம்மளை பலப்படுத்துவதற்கு ஒருவர் தேவை, அவர்தான் தேவாவியானவர். ஹல்லேலூயா. மனிதர்கள் பலப்படுத்துவார்கள், வந்து தட்டுவார்கள், தந்து உற்சாகப்படுத்துவார்கள், எழுமுங்க ஆ ஒண்டுவார்கள். எவ்வளவு நேரத்துக்கு அது, எவ்வளவு நேரத்துக்கு அது, சொற்ப நேரம், சொற்ப வேளைகள். ஆனா தேவாவியானவர் நமக்குள்ளே இருந்து நம்மளை சரீர ரீதியாகவும் ஆவிக்குரிய மனிதன் ரீதியாகவும் நம்மளை பலப்படுத்தி எழும்பி நில், தொடர்ந்து ஓடு, தைரியப்படு, உற்சாகப்படு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கிட்டத்தட்ட 20 வருஷம் இந்த சபைக்கு மேல இருக்கிற, 20 வருஷத்துக்கு மேலாக நீங்கள் சொந்ததே இல்லையா,
நீங்க சொன்னதே இல்லையா, சில வேளைகளில் சில நாட்களிலே தேவ ஆவியானவர் நம்மளை பலப்படுத்தினதை நாம் மறக்க முடியாது. அது சில அனுபவங்கள். நான் அடிக்கடி சொல்லுவது தனிப்பட்ட விதத்தில் எங்களுக்கு அனுபவங்கள் தேவனோடு தேவை என்று நான் சொல்லுவதுண்டு. உங்களுக்கு சொல்லுவா அநேக தடவைகள் அல்லப்பட்ட சில நேரங்களிலே புரட்சித்தமாக தேவன் நம்மளை வந்து பலப்படுத்தி சில இடங்களில் இருந்து தூக்கி விடுகிறதை நாம் வாழ்க்கையில மறக்க முடியாது. அனுபவங்கள் இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். வளர்ந்தவர்கள் பலகாலம் தேவனோடு நடக்கிற உங்களுக்கு இந்த அனுபவம் தேவை. ஆகையினால என்ன நடக்கும், ஆண்டவர் தூக்கி விடுவார், பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி விடுவார். சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர்கள் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடர்வார்கள். இதுல இந்த வசனத்துல என்ன தெரியுமா, ஆண்டவர் உங்களுக்கு தெரியுமா, வாலிப காலம்தான் ஒரு பலமான காலம். சரியா நான் சொல்றது, முதிர்ந்த காலங்கள் அனுபவத்தின் காலங்கள், ஆனால் வாலிப காலங்கள் அது பலம். மாம்ச பலமாக இருக்கட்டும், உள்ளான பலமாக இருக்கட்டும், துருதியான காலங்கள், சீக்கிரத்தில் எல்லாம் செய்வதற்கு துடிக்கிற காலங்கள். இந்த காலத்தை ஆண்டவர் அவருடைய பலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிறார், ஒப்பிட்டு சொல்லுகிறார். என்ன, சோர்ந்து போகிறவர்களுக்கு நான் பலன் அளிக்கிறவர், ஆனால் இளைஞர் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, இளைஞர்கள் சோர்ந்து விடுவார்கள், ஓடி களைத்து விடுவார்கள், ஆனால் கர்த்தருக்கு காத்திருந்து பலத்தை பெற்றவர்களோ, கர்த்தருக்கு காத்திருக்கிறோம் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடிப்பார்கள். ரெண்டு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒன்று, வாழ்க்கையிலே பலமான நாட்கள் வாலிப நாட்கள், பறவைகளிலே பலமான பறவை கழுகு, ரெண்டையும் தேவன் ஒப்பிட்டு சொல்லுகிறார். எதுக்கு, அவருடைய பலத்திற்கு இந்த பலன்கள் ஒப்பானவைகள் அல்ல. ஹல்லேலூயா. வாலிபர்களும் சோர்ந்து விடுவார்கள், புது பலன் அடைந்து சட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் களைப்படைந்து சோர்ந்து விட மாட்டார்கள். யார் தெரியுமா, கர்த்தருடைய ஆவியினாலே நிறைவை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள். உங்களுக்கு என்ன ஒன்று சொல்லவா, தேவ ஆவியை பெற்றோர் மனிதன் அவன் பல பிரச்சனைகள், பல கஷ்டங்கள், பல துன்பங்கள், பல வேதனைகள் வந்தாலும் அவன் திரும்ப திரும்ப பறந்து கொண்டே இருப்பான், திரும்ப திரும்ப பறந்து கொண்டே இருப்பான், அவன் திரும்ப உயர உயர பறந்து கொண்டே இருப்பான். அதான் ஆரம்பத்தில் நான் சொன்னேன், தேவ ஆவியிலே நிறைந்திருக்கிறவன் உன்னதம் வரைக்கும் கர்த்தர் உயர்த்துவார். தேவாவியானவரை இழந்து விடுகிற மனுஷன் விழுகிற அளவு எவ்வளவு தாளம் என்று மனிதனால் கணக்கு போட முடியாது. இன்னைக்கு வருகிறேன் சம்பவங்களூடாக அதை பார்ப்பதற்கு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் தேவனுடைய பலத்திலே எவ்வளவுத்துக்கு நிறைந்திருக்கிறோம், தேவனுடைய வல்லமையிலே எவ்வளவுத்துக்கு தரித்திருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியினாலே எவ்வளவுத்துக்கு நாம் நடத்தப்படுகிறோம், கர்த்தருடைய ஆவியின் சிந்தை நமக்கு எவ்வளவுக்கு நமக்குள்ளே நிறைந்திருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நல்லெண்ணத்தோடும் தாழ்மை உள்ளத்தோடும் உங்களுக்கு ஒன்று சொல்லவா, தேவனால் நடத்துவதற்கு இடம் கொடுங்கள். திரும்பவும் சொல்றேன் கேளுங்க, தேவனால் நடத்துவதற்கு இடம் கொடுங்கள். திரும்பவும் சொல்றேன் கேளுங்க, தேவ ஊழியர்களால் உங்களை நடத்துவதற்கு இடம் கொடுங்கள். இல்லாவிட்டால் உங்கள் வீழ்ச்சியை உங்களால் கணக்கு போடவே முடியாது. இந்த தேசத்திலே அநேகர் தங்களை மேய்த்துக் கொண்டவர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு சொல்ல முடியாத சில நபர்கள் கூட நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறார்கள். ஏனெனில் ஒரு காலத்திலே ஊழியத்திலே கொடி கட்டி பறந்தவர்கள், ஒரு காலத்திலே வேத வசனத்தை அள்ளி எறிந்தவர்கள், ஒரு காலத்திலே கர்த்தருக்கென்று சொல்லி வல்லமையாக ஊழியம் செய்தவர்கள், ஒரு காலத்திலே சபைகள் கட்டப்படுவதற்கென்று தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள், தங்களை தாங்களை மேய்த்துக் கொண்டபடியினால் வீழ்ச்சி பரிதாபத்துக்குரியது. இன்றைக்கு அவருடைய பெயர்கள் கூட இல்லாமல் போய்விட்டது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் வாழுகிறது இந்த சபையினுடைய வயது 20-21 வருஷங்கள், நான் பேசுகிறது 30-40 வருஷங்களுக்கு முன்பதாக நடந்த காரியங்கள். இதே தேசத்திலே, இதே கிராமங்களில், இதே நகரங்களில், இதே சபைகளில் கர்த்தருடைய பலத்திலே பலன் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஒரு சில காரியங்களை பார்ப்போமா, சீக்கிரமாக பார்ப்போமா, நேரம் ஓடிவிட்டது, சீக்கிரமாக பாருங்க. நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம், நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 19-20.
அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமையின் 7 ஜடைகளையும் சிறப்பித்து அவனை சிரமப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தேர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன்
என்றான். இந்த காரியம் முழுத்தலும் வாசித்தான் நான் சம்பவம் பார்க்க முடியும். இங்கே நம்ம எல்லாருக்கும் தெரியும், யாரு சிம்சோன், எல்லாருக்கும் தெரியும் சிம்சோனா. உள்ளையும் சொல்லும் சிறு பிள்ளையும் இன்னைக்கு எழுமின்னு சொல்லு, சிம்சோன் கதை எனக்கு தெரியும், சிம்சோன் பலசாலி,
என்ன பலசாலி, தேவன் அழைத்த ஊழியர்களுக்குள்ள இவனை போல ஒரு பலசாலியான ஊழியர். தாவீது கூட வெளிச்சியனை வெளிச்சினத்துக்கு இவனோட ஒப்பிட முடியாது, அவ்வளவு ஒரு பலசாலி. ஆண்டவர் அழைப்பிலேயே அவனுக்கு சில பொருத்தனைகளை வைத்து அழைத்தார், சும்மா அழைக்கப்படவில்லை. அல்லேலூயா. அழைக்கப்பட்ட இந்த மனுஷன் தேவ பலத்திலே நிறைந்திருந்து செய்த அதிசயங்களும் இஸ்ரவேலரை காட்ட விதங்களும் ஆச்சரியமானது, ஆச்சரியமானது. ஆரம்பம் அழைப்புகள் இப்படித்தான் இருக்கிறது பிரியமானவர்களே, அருமையாக இருக்கிறது. அல்லேலூயா. அருமையான அழைப்பு, அருமையாக தேவன் இந்த மனிதனை நடத்தி வந்தார். இல்லைன்னு சொல்ல முடியுமா? தேவ வல்லமையினாலே நிறைத்து பெலிஸ்தியர்கள் தூரத்தில் நின்று நட்டுங்குகிற அளவுக்கு பலம் இருந்தது அந்த மனிதனுக்குள்ளே. அல்லேலூயா. கர்த்தர் அவரோடு இருந்தார். அல்லேலூயா. அவனுக்குள்ளே தேவன் இறங்கி வல்லமையான காரியங்களை செய்தார். இல்லைன்னு சொல்ல முடியுமா? நடந்தது. திடீரென்று என்ன நடந்தது? ஒரு தவறை அவன் செய்தான், ஒரு பிள்ளையை அவன் செய்தான். ஓகே, செய்தது அதன் பிரதிபலன் என்ன தெரியுமா? அவனுக்குள்ளே இருந்த அந்த வல்லமை அவனை விட்டு போய்விட்டது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் இதை சிந்திக்க வைத்தது என்னவெனில், நாம் அனுதினமும் அல்லாவிட்டால் அப்பப்போ செய்கிற தவறுகள்ல, அல்லாவிட்டால் நாம் எடுக்கிற பிள்ளைகள்ல, தேவாவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து மகிழ்கிறாரா? தெரியாது. வழக்கம் போல அவனை எழும்பிட்டான், வழக்கம் போல அவனை எழும்பிட்டான். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வழக்கம் போல நம்முடைய வாழ்க்கையை ஓட்டாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நம்முடைய வாழ்க்கைகள் வழக்கம் போல இராதபடிக்கு கவனம் உள்ளவர்களாயிருங்கள். அது ஊழியமாக இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், சபை வாழ்வாக இருக்கலாம். வழக்கம் போல விசுவாசி, வழக்கம் போல வல்லமை பெற்ற, வழக்கம் போல. இங்கேயும் ஒரு மனிதன், இவன் செய்த ஊழியத்துக்கு நானும் நீ எங்கப்பான் என்று ஊழியம் செய்வது? இஷ்ட வேலரை காக்க உருவாக்கப்பட்ட ஒரு வல்லமையான மனிதன் எழுந்தான். எழும்பி என்ன? அப்பொழுது அவள், சிம்சோன், பெலிஸ்தியர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்று சொன்ன உடனே என்ன நடந்தது? வணக்கம் போல எழும்பி. அந்த வசந்த வாசிக்க 20வது வசனம்,
அவள், சிம்சோனே, பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றால், அவன் நித்திரையை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான்.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை நான் ஒன்று கேட்கவா, தேவன் நமக்குள்ள இருக்கிறார், தேவன் நமக்குள்ள இல்லை என்பதை நம்மாலே கண்டுபிடிக்க முடியுமா? அந்த அந்த அனுபவம் நமக்கு இருக்கிறதா? சில பேர் சொல்லலாம், அவர் என்னை விட்டு, பிரியமானவர்களே, நாங்கள் தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற பட்சத்திலே அவர் எங்களை விட்டு விலகுவதில்லை, விலகுவதில்லை. ஆனா இங்கே ஒரு மனிதன் தவறின உடனே ஆண்டவர் என்ன செய்தார்? அவர் விலகிட்டார், அவர் விலகிவிட்டார், அவர் அங்காலே போய்விட்டார். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்குள்ள இருக்கிறது, நமக்குள்ள கிரியை செய்வது, நம்மளோடு நடப்பது, இவைகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, என்ன நடக்கிறது? சஞ்சரமாக இருக்கிறது, கவலையாக இருக்கிறது, என்ன செய்ய போகிறேன், என்ன நடத்துகிறேன்? பிரியமான தேவன் பிள்ளைகளே, நாங்கள் எல்லோரும் நேற்றைக்கு சபையிலே வந்து தேவ பிரசித்தி உணர்கிறவர்கள் அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே அரவாசி காலங்கள் கழிந்து விட்டது, இன்னும் ஒரு கொஞ்ச காலம்தான். அதுக்குள்ளே என்ன நடக்குதோ எவனுக்கும் தெரியாது. நம்முடைய வாழ்க்கை தேவனோடு அரவாசி காலம் கழிந்து விட்டது, விளங்குறதா? ஆனா இன்றைக்கும் தேவன் நமக்குள்ள இருப்பதும், தேவன் நம்மளோடு உறவாடுவதும், தேவாதியானவன் நம்மளை நடத்துகிற அந்த வழிநடத்தல்களை உணர்ந்து கொள்ள முடியாமல் இருக்கிறோம். உங்கள் மனசாட்சி தேவ சமூகத்தில் வைக்கப்பட்டு உங்களை ஆராய்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு முன்பாக எனக்கு நல்லாக நடிக்க தெரியும், நல்லொரு ஊழியக்காரனை போல, நல்லொரு விசுவாசியை போல, நல்லொரு ஊழியக்காரன் எல்லாமே எங்களுக்கு செய்ய தெரியும்பா. ஹல்லேலூயா. ஒருவர் சொன்னார், நல்ல நடிகர்கள் சபையில் தான் இருக்கிறார்கள், நல்ல நடிகர்கள் சபையில் இருக்கிறார்கள். நான் அதை மறுக்கவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினாலே என்ன நடந்தது? தேவ ஆவி அவனை விட்டு விலகியது. இவன் வழக்கம் போல எழும்புறான், விடு என்ன, வழக்கம் போல எழும்புறான், விடு என்ன, இப்பொழுது நான் போய் என்ன பண்றேன் பாரு, இப்ப நான் என்ன பண்றேன் பாரு என்று சொன்ன உடனே அவன் கைது செய்யப்பட்டான், பிடிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. இதுல நான் என்னத்தை சொல்ல வருகிறேன் எனில், ஒரு மனிதன் தேவ ஆவினாலே நிறைக்கப்பட்டிருக்கிற பொழுதும், ஒரு மனிதன் தேவாவினாலே நிறைவை இழந்து போகிற பொழுதும் நடக்கிற சம்பவம். ஒரு மனிதன் தேவனால் வழிநடத்தப்படவில்லை என்று சொன்னால் மற்றவருடைய பகுதித்தனத்துக்கு இரையாவான், கேலிக்கு இடையாவான், மற்றவர்களால் அசட்டை பண்ணப்படுவான், மற்றவருடைய கட்டுக்கு அவன் அடங்கி இருக்க வேண்டியதாக இருக்கும். ஏனெனில் தேவாவியானவரை இழந்து விட்டான். இதுல முழுசுல நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்ன அந்த பகுதிகளில் நான் நினைக்கிறேன் 20 இருந்து 25 பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த காரியத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே. ஆகையினால எப்பொழுது நீங்கள் 28 வசனம் மாத்திரம் வாசிங்க, 28 வாசிங்க, சீக்கிரம் போகலாம்.
அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் இரண்டு கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி இருக்கிற இரண்டு நடு தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்துக் கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவுள் என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையிலே அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும் போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாய் இருந்தார்கள்.
அருமையான ஒரு சம்பவம், பிரியமானவர்களை இரண்டாய் புரிந்து கொள்ளுங்கள். ஒன்று, சிம்சோன் தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ ஆவியிலிருந்து தேவ ஆவியானவர் தேவன் அவனை விட்டு விலகிய பொழுது அந்த மனிதனை அவ்வளவு ஜனங்களுக்கு முன்பாகவும் ஒரு பகுதிக்காரனாக ஒரு கேலிக்காரனாக அவனை கட்டி போட்டு அவனை பகுதி பண்ணி அவனை கேலி பண்ணி, ஏன் தெரியுமா, ஒரே ஒரு காரியம் அவன் வாழ்வில் நடந்தது, தேவன் அவனை விட்டு விட்டார், தேவன் அவனை விலகி விட்டார், அவன் தேவன் விலகி விட்டார். அதை உணர்ந்த மனிதன் கடைசியில வந்து சபம் ஒரு சபை நிறைச்சரலும். எனக்கு ரொம்ப பிடிச்சது பாருங்க, ஒரு தேவ மனிதன் தேவனால் நிறைக்கப்பட்டதுக்கும் நிறைக்கப்படாமல் இருப்பதுக்கும் நடுவிலே நடக்கிற சம்பவத்தை இங்கே நாம் கண்டுகொள்ளலாம். நீங்க எவ்வளவுக்கு இதை 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 உணர்ந்து கொள்ளுகிறீர்களோ எனக்கு தெரியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு சொல்லுகிறதை கேளுங்க. என்னவெனில், அந்த மனிதன் சபம் பண்ணுகிறான், ஒரு தடவை நிறைத்தரல ஆண்டவர், என்னை கேலி பண்றாங்க, என்ன தள்ளி விட்டுட்டாங்க ஆண்டவர, நான் தவறு செய்தது உண்மைதான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் தவறு செய்தது உண்மைதான், நான் புள்ள செய்தது உண்மைதான், ஆனா என்னை இப்படி என் கண்களை புடுங்கி விட்டார்கள் ஆண்டவர், நான் ஒரு கேலிக்கு உட்படுத்தப்பட்டு விட்டேன் ஆண்டவர, ஒரு தடவை இறங்கும், எனக்கு ஒரே ஒரு தடவை இறங்கும். ஆண்டவர் சிம்சோனை திரும்ப பலப்படுத்தினார். நடந்தது என்ன தெரியுமா, அவன் வாழ் நாட்களிலே மரித்த மனிதர்களை விட அந்த ஒரு தடவை தேவன் அவனை நிரப்பி அந்த வல்லமையிலே மரித்தவர்கள் ஏராளம் பேர், ஏராளம் பேர். ஆகையினால நான் சொல்லுகிறேன், நீ தேவ ஆவியினாலே நிறைக்கப்பட்டிருக்க வேண்டும். தேவ ஆவி ஆண்டவரே, உன்னுடைய வல்லமை எனக்கு வேண்டும் ஆண்டவர், இல்லாவிட்டால் வேணாம், இல்லாவிட்டால் வேணாம் ஆண்டவரே, என்னால முடியல, வாழ முடியாது, நிக்க முடியாது, நடக்க முடியாது, ஊழியங்களை செய்ய முடியாது ஆண்டவரே, என் சிந்தை என் நோக்கங்கள் இருதயத்தில் அடிக்கடி வந்து என்னை குழப்புகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யாராவது இங்கிருந்து என்னுடைய சிந்தனையும் என்னுடைய நோக்கம் யாராவது இருந்து இதுவரைக்கும் என்னுடைய வாழ்விலே மாம்ச சிந்தியே வந்ததில்லை, என் உள்ளத்தில இருந்து மாம்ச நோக்கமும் வந்ததில்லை, வந்ததெல்லாமே ஆவியிடத்திலிருந்தான் வந்தேன்னு சொல்லிச்சுன்னா எனக்கு அதை நம்ப கஷ்டம், எனக்கு அதை நம்ப கஷ்டம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம் வாழ்வில் இருந்து, நம் உள்ளத்தில் இருந்து, நம்முடைய உள்ளான வாழ்வில் இருந்து வருவது எல்லாம் தேவ ஆவியின் நிறைவில் இருந்து வருகிறதா என்றதை நான் பார்க்க வேண்டும், ஆராய வேண்டும், சிந்திக்க வேண்டும். அன்னு தினமும் நம்முடைய வாழ்வு தடம் புரளுகிறதே, அன்னு தினமும் நம்முடைய வாழ்வு தடம் புரளுகிறதே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் வல்லமையாக ஊழியம் செய்து விட்டால், நாங்கள் நல்ல காரியங்களை செய்து விட்டால், நன்மையானதைகளை செய்து விட்டால், தேவன் எங்களோட வருவார், எங்களை விட்டு விலக மாட்டார் என்று சொல்லி வேதத்தில் எந்த இடத்திலையுமே இடமில்லை, இடமில்லை. சிம்சோன் எந்த பெரிய ஊழியக்காரன், எந்த பெரிய ஊழியக்காரன், அநேகருக்கு கேலியாக மாறிவிட்டான். ஆனால் கர்த்தருடைய கிருபை பெறுது, அவன் மறிக்கிற பொழுது தேவ ஆவியை பெற்றவனாய், ஹல்லேலூயா, தேவாவியை பெற்றவனாய், தேவ பலத்தை பெற்றவனாய், அவன் தடவி பார்க்கிறான் அந்த சிவர் இந்த தூண்கள் எல்லாம் தடவி பாட்டு பிடித்து ஒழுப்பி அந்த கற்றத்தையே வீழ்த்து நான் பாருங்க, என்ன காரியம், என்ன காரியம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம் வாழ்நாள் முழுவதிலும் செய்த ஊழியத்தை விட நம் மரண நாளில் அண்டையிலே அல்லாவிட்டால் அந்த நாட்களை அண்டி தேவ பலத்திலே நாம் செய்கிற ஊழியங்கள் மேன்மையாக இருக்குமோ நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. ஆனா நல்லது நடந்தா நல்லது இல்லையா, அப்படியே இருக்கட்டும். இரண்டாவது என்ன முறை பார்ப்போமா, நேரம் ஓடுகிறபடி நாள் என்ன முறை பார்ப்போமா. ஒன்று சாமுவேல் 15 அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம் நடக்கிறது, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன், சீக்கிரமா சொல்லிவிட்டேன். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், சவுளை பார்த்து, சவுளே நீ போய் என்ன செய்ய வேண்டும், பெலிஸ்தியரை ஒன்றும் இல்லாமல் அழி. என் ஜனங்கள் வருகிற பொழுது அவர்கள் அவர்களை வழிமறுத்ததை நான் மறக்கவில்லை, வழிமறித்ததை நான் மறக்கவில்லை. பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் வாசித்துட்டு கொஞ்சம் சிந்தித்தேன். உங்களுக்கு ஏற்றிருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் விட்டு விடுங்க. ஆனால் நான் சிந்தித்தேன், பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு விரோதமாக, கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாக, கர்த்தருடைய மனிதர்களுக்கு விரோதமாக, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக நாம் செய்கிற எந்த காரியத்தையும் கர்த்தர் மறக்க மாட்டார் என்பதை நான் நம்புகிறேன். அதை நான் நம்புகிறேன். அவர்கள் பலிஸ்தர்களாக இருக்கட்டும், ஆனால் கர்த்தர் மறக்கவில்லை, ஆண்டவர் மறக்கவில்லை. நாங்களும் மறக்க சொல்லுவாரு, ஆனா அவர் மறக்க மாட்டார். அவர் என்ன செய்தா தெரியுமா? நான் மறப்பதில்லை, இப்பொழுது சவுல் நீ போ, என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? ஒன்றையும் விடக்கூடாது நீ, ஒன்றையும் விடக்கூடாது நீ, எல்லாவற்றையும் அழித்து விட்டு வா. பயங்கரமான சந்தோஷத்திலையும் என்னவோ போய் நடந்தது என்ன? நல்ல ஆடுகள் மாடுகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேர்த்து விட்டு ஏதோ எல்லாம் சொல்லி சாமுவேலையும் சரிப்படுத்தி கொண்டு இருக்கிற வேளையிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 15:17 வாசிங்கள்.
அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்த போது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவிட்டாரே. இப்போதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கிரியாக அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரும் மட்டும் அவர்களோட யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியை அனுப்பினார். இப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன?
எனக்கு பிடிச்ச வசனம் என்ன தெரியுமா? அந்த 17 வசனத்துல சாமுவேல் என்னது, நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்த போது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு உம்மை தேவன் ராஜாவாக ஏற்படுத்தினார். எனக்கு ரொம்ப பிடிச்சது வாசித்தது, ரொம்ப பிடிச்சது. ஏன் பிடிச்சது கேளுங்க? ஏன் பிரதர் பிடிச்சது? எதுக்கு பிடிச்சது? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என் ஆரம்ப ஊழிய நாட்களை திரும்பி பார்க்க நான் விரும்புகிறேன். என் பயம் என்ன? என் நடத்தை என்ன? என் கீழ்ப்படுதல் என்ன? என் ஓட்டங்கள் என்ன? கர்த்தரை கனம் பண்ண விதம் என்ன? ஊழியர்களை கனம் பண்ண விதம் என்ன? என்று நீ இருக்கிற இடம் எங்க? அன்றவர் சொன்னார், சவுலே, உன்னை நான் தெரிந்து கொள்ளப்பட்டது, நீ எங்க தெரியுமா இருந்தாய்? எல்லாருக்குள்ளையும் சிறியவனாய் இருந்தாய், மறக்கப்பட்டிருந்தாய். நீ யார் ராஜாவாவதற்கு? காலங்கள் கழிகிறது, ராஜாவாக ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளுகிறான். இன்றோ கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை புறக்கணித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு மேலான ஒரு முடிவில் நடந்து பாவத்தை தேடிக்கொண்டான் இந்த சவுல் ராஜா. ஹல்லேலூயா! உன்னை இந்த ராஜாவின் இடத்தில் வை, இன்று உன்னை ராஜாவின் இடத்தில் வை. என் கண்களுக்கு முன்பாக உங்கள் ஆரம்ப நாட்கள் என் கண்களுக்கு முன்பாக ஓடுகிறது. உங்கள் நாட்கள், ஆரம்ப நாட்கள் எல்லாம் என் கண்களுக்கு முன்பாக ஓடுகிறது. பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றிருந்த பயம் என்ன? இன்றிருக்கிற பயம் என்ன? அன்றிருந்த மௌனம் என்ன? இன்றிருக்கிற அலட்டல் என்ன? அன்றிருந்த ஞானம் என்ன? இன்றிருந்த ஞானம் என்ன? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, திரும்பவும் சொல்லுகிறேன், உங்களை நீங்கள் மேய்த்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் ஒருபோதும் நினைக்க கூடாது, நம்ம சபையில இருக்கிறவர்கள், நம்ம சபையில ஊழியம் செய்கிறவர்கள் எல்லாரையும் நாங்கள் ஒன்றுமே கவனியாமல் கண்ணை மூடிக்கொண்ட அப்படியே இருந்து ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணுகிறோம், உங்களுக்கு ஒரு ஊழியத்தை தருகிறோம் ஒருபோதும் நினைத்து விடாதீர்கள். நீங்கள் எடுக்கிற முடிவுகள், நீங்கள் எடுக்கிற பேச்சுக்கள், நீங்கள் நடக்கிற நடத்தைகள், நீங்கள் செய்கிற முடிவுகள் எல்லாவற்றையும் நாங்கள் சிந்திப்பதுண்டு, நாங்கள் யோசிப்பதுண்டு. சில வேளைகளிலே அவைகள் மனக்கஷ்டமாக இருக்கிறது, அவைகள் சில வேளைகளில் மனத்துக்கமாக இருக்கிறது, அது சில வேளைகளில் எங்களை அலட்சியப்படுத்துகிறது, அது சில வேளைகளில் எங்களை தூக்கி எறிகிறது. எல்லாவற்றையும் நாம் கவனித்துக் கொண்டே தான் இருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் ஆரம்பத்தில் கர்த்தர் உன்னை ஊழியக்காரனாய் தெரிந்த பொழுது நீ எப்படி இருந்தாய்? ஆரம்பத்தில் உன்னை தேவன் ஊழியக்காரியாக அழைத்த பொழுது நீ என்ன செய்தாய்? தைரியம் கொள்ளாதீர்கள், நல்லதல்ல, உங்களுக்கு நல்லது, அவைகள் நல்லதல்ல. கர்த்தருடைய நாமத்திலே சொல்லுகிறேன். அப்பொழுது சாமுவே, நீ உம்முடைய பார்வைக்கு, உன்னுடைய பார்வைக்கே நீ சிறுமியாக இருந்தாய். இன்றைக்கோ கர்த்தர் உன்னை தூக்கி ஒரு சபையில் வைத்து உன்னை ஒரு ஊழியக்காரனாக உருவாக்கி, உன்னொரு ஊழியக்காரனாக உருவாக்கி, இன்றைக்கு பேச்சுக்கள் நல்லா இல்லையே, உன்னுடைய நடத்தைகள் நல்லா இல்லையே, உன்னுடைய ஓட்டங்கள் நல்லா இல்லையே, உன்னுடைய முடிவுகளில் திமிர் இருக்கிறதே, அவைகள் நல்லா இல்லையே, அது நல்லா இல்லையே. எப்பொழுது வாசிங்கள்? 21 வசனத்தில் இருந்து சீக்கிரம் வாசிங்கள், 21-24 வரை வாசிங்கள்.
ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கீழ்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளில் பிரதானமானவைகளை பிடித்துக் கொண்டு வந்தார்கள் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டகம் பண்ணுதல் பிள்ளி சுனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும், விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார்.
அப்படியே 16-14 வாசிங்க. அப்படியே கர்த்தருடைய ஆவி 16-14 வாசிங்க.
கர்த்தருடைய ஆவி சவுளை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அப்பொழுது சவுளின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறதே.
ஓகே, இங்க பாத்தீங்கன்னா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 15 அதிகாரத்திலே பிற்பகுதியில் 21 என்ன நடக்கிறது? சவுள் தேவனுக்கு கீழ்ப்படியல, சவுள் சாமுவேலுக்கு கீழ்ப்படியல, போனா ஏதோ எல்லாம் செய்தான். ஆண்டவர் கேட்கிறாயோ, எது முக்கியம் நினைக்கிறாய்? உன் ஊழியம் முக்கியம் நினைக்கிறாயோ? எது முக்கியம் நினைக்கிறாய்? எது முக்கியம் நீ நினைக்கிறாய்? நீ நடந்து கொள்ற விதம் முக்கியம் நினைக்கிறாயோ? அல்லாவிட்டால் தேவன் உனக்கு சொன்னது, அல்லாவிட்டால் சாமுவேல் உனக்கு சொன்னது முக்கியம் நினைக்கிறாயோ? எது முக்கியம் நினைக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் சவுளை பார்த்து கேட்கிற பொழுது, சவுள் பல காரணங்களை அடுக்குகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் இதே சம்பவம் நம் வாழ்விலே நடக்கிறது. பல காரணங்களை அடுக்கி நம் சிந்தனைகள், நம் நோக்கங்கள், நம்முடைய நடத்தைகள், நம்முடைய செயல்பாடுகளை சரிப்படுத்திக் கொள்ளுகிறோம், சரிப்படுத்திக் கொள்ளுகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு சில வேளைகளை நாங்கள் நினைத்து உங்களில் ஒரு சிலரை குறித்து சிந்தித்து கவலைப்படுவதுண்டு. இப்படியே போனால் என்ன நிலைமையாகும்? நாம் பலரை கண்டு, பலரை சிந்தித்து, பலர் கண்ணீர் வடித்து, பலர் தங்கள் ஓட்டங்களை முடித்துக் கொண்டு, பலர் தங்கள் வாழ்க்கையை முறித்துக் கொண்டதை அனுபவ சாட்சிகள் நாம் வைத்திருக்கிறோம். அதனால் அவைகளை சிந்தித்து, யோசித்து, பேசித்து கவலைப்படுவதுண்டு. இப்படியே போனா என்ன செய்ய போறாங்க? சொல்ற கேட்கிறாங்க இல்ல? இப்படியே போனா என்ன செய்வாங்க? சொல்றதுக்கு கீழ்படுகிறாங்க இல்ல? இப்படியே போனா என்ன செய்வாங்க? ஐயோ, பரிதாபமா இருக்கிறது, நல்ல ஞானம் இருக்கிறது, நல்ல கிருபை இருக்கிறது, நல்ல ஊழியங்கள் செய்ய முடிகிறது, ஆனால் வழித வருகிறானே, வழித வருகிறாளே, இப்படியே போனால் என்ன நடக்க போகிறது? வேணாம் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே சிந்தித்து பேசுவது உண்டு. பிரியமானவர்களே, கர்த்தர் எங்கள் நல்ல உள்ளங்களையும் நல்ல நோக்கங்களையும் கவனித்து கேட்கிறார் என்பதை மறந்து விடாதீங்க. 22 திருப்பி வாசிங்க. அதற்கு சாமுவேல், 1 சாமுவேல் 15 அதிகாரம்.
கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்படுகிறதை பார்க்கிறோம், சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம்.
இன்னைக்கு அநேகருக்கு கீழ்ப்படிதலை விட ஊழியம் முக்கியமாகிறது. நிறுத்து, வேணா உனக்கு அது வேலையே வேணாம். கீழ்ப்படிதலை விட ஊழியம் முக்கியமாக தென்படுகிறது. சபையாரே, உங்களுக்கு சொல்ற புத்தியை கேளுங்க. உங்களை தேவனுக்கு முன்பாக சரியாக நிறுத்தாமல் ஊழியத்தில் கை வைத்து எந்த பிரயோசனமே கிடையாது. ஊழியத்தினாலே நான் பெரிய காரியத்தை சாதித்து விட போறது கிடையாது. தேவனை நேசிப்பதுனாலே ஊழியம் செய்வது, தேவனை நாம் அன்பு கூறுவதனாலே ஊழியம் செய்வது, அது ஒரு ஒரு மறுபகுதி. ஆனா அவருடைய சத்தத்தை தள்ளிவிட்டு, அவருடைய வழிநடத்தலை தள்ளிவிட்டு, அவருடைய நோக்கங்களை தள்ளிவிட்டு நினைத்தால் இப்படித்தான் ஒரு நிலைமையிலே ஒரு நாளிலே நாம் வந்து நிற்க வேண்டியதாக இருக்கும். அதனாலே உங்களுக்கு நான் புத்தி சொல்லுகிறேன். தெரிகிறது, சில காரியங்கள் நம் பார்வையிலே தெரியும், தெரிகிற பொழுது நாம சொல்லுவோம், அதை செய்யாவிட்டால் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. தேவன் யாரையும் சும்மா அழைப்பதல்ல. ஏதோ ஒருத்தனை கூப்பிட்டு இதுல வச்சு, இதுல நிப்பாட்டி வச்சு, நீ இந்த சபைக்கு போதகராய் என்று சொல்லுவதில்லை. எங்களுக்கும் ஒரு பார்வை இருக்கிறது. அந்த பார்வை சில வேளையிலே சரியான கிளீனாக இருக்கும், எல்லா நேரங்களிலும் அது இருக்காது. சில நேரங்களில் எங்கள் பார்வை சரியாக இருக்கும், சொல்லியும் கேளாவிட்டால் நாம் எதுக்கும் செய்ய முடியும். ரெண்டதம் பண்ணுதல் ஒவ்வொரு காரியமா சொல்றாரு, ஜனத்துக்கு தான் கொண்டு வந்தேன், பழிவிடத்தான் கொண்டு வந்தேன், எதுக்கு தெரியுமா கொண்டு வந்தேன், அதுக்கு தானே செய்தேன், இதுக்கு தானே கொண்டு போனேன், அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போறாரு. அவன் கேக்குறாரு, இது எல்லாம் இங்க வாழ்க்காகாது. சொன்னது என்ன? நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு, சொல்லாத எந்த காரியத்தையும் சபையிலே செய்யாதீங்க. அது உங்களுக்கு நல்லதல்ல, அது உங்களுக்கு நல்லதல்ல. அநேகர் பார்வைகள் நல்லாக இருக்கும், நல்ல நோக்கங்கள் இருக்கும். இந்த புல்பிட்ட நான் தூக்கி இங்கால வைக்கிறேன், இன்னைக்கு ஆராதனை முடிந்தேன், அதுல ஒரு நல்ல நோக்கம் இருக்கிறது, நல்ல நோக்கங்கள் அநேகம் இருக்கும். ஆனால் அது தேவ பார்வையிலே எப்படிப்பட்டது என்பதை நான் நினைக்கவேன். அநேகர் நல்லெண்ணத்தோடு சில காரியங்களை சொல்லுவேன் என்று சொல்லுவார்கள், அது எல்லாம் தவறாகிவிடும். விடிய காலையிலும் ஏதோ ஒரு சில காரியங்கள் அவர் பேசினார். நல்ல எண்ணங்கள் நம்முடைய பார்வையிலே நல்ல எண்ணங்கள், ஆனால் முடிவுகள் தவறாகிவிடும், முடிவுகள் தவறாகிவிடும். இப்ப சவுள் சொன்ன மாதிரியே வைப்பேன், நேரம் போகிறது. சவுள் சொன்ன மாதிரியே வைப்பான், சாமுவேல நான் பலிவிடத்துக்கு தானே கொண்டு வந்தேன், ஆடெல்லாம் என்னத்துக்கு பிடிச்சிட்டு வந்த? பலிவிடத்துக்கு தான் கொண்டு வந்தேன், ஆண்டவருக்கு பலிவிடத்தான் கொண்டு வந்தேன். இப்ப பாப்பமே, சவுளுடைய பார்வை நல்லது, சவுளுடைய நோக்கங்கள் நல்லது, பார்வை நல்லாகத்தான் இருக்கிறது. ஆனால் தேவன் சொன்னது என்ன? அதான் கேள்வி. உங்கள் சபையில் இருக்கிற அவ்வளவு பேரும் நீங்கள் அதை நல்லதென்று கருதுங்கள், நான் சொல்லுகிறேன் அது தவறு என்று சொல்லி எதை தேவன் அங்கீகரிப்பார் என்பது முக்கியமானது. இதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா? சவுல் ராஜா, அவர் ஒரு ராஜா, அதை நாம் மறந்துவிடக் கூடாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய நல்ல நோக்கங்களும் அநேக தடவைகளில் தவறுகிறது என்பதை மறந்து விடாதீங்க. நல்ல நோக்கம் எல்லாம் தேவனிடத்திலிருந்து தான் வருகிறதுன்னு சொல்லி உன் மனதிலே போட்டு திருப்தியாக்காத. அதுக்கு அநேக சம்பவங்கள் இருக்கிறது, அதை நான் எடுக்க விரும்பவில்லை. அநேக நல்ல சம்பவங்கள் இருக்கிறது, நல்ல நோக்கங்கள், நல்ல நினைவுகள், ஆனால் அதை தேவன் அங்கீகரிக்கவில்லை. என்ன ஒரே ஒரு காரியத்தை பார்ப்போமா? ஒரே ஒரு காரியத்தை பார்த்து முடியுமா? இதுலயே நிக்கலாம். இங்கே சவுலுக்குள்ளே இருந்த ஆவியானவர் ஆவிதுக்குள்ளே போய் இருந்தார், அமர்ந்தார் என்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கு.
அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான்.
பிரியமானவர்களே, இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம், அருமையான சம்பவம். யோசேப்போடு ஜெயில இருந்த ஒரு மனிதன் அந்த நாட்களை நினைத்து யோசேப்பை கொண்டு வந்து இந்த சொப்பனத்துக்கெல்லாம் விளக்கம் கேட்டு நல்லொரு நிலைமைக்குள்ளே அவர்கள் கடந்து வருகிறார். வருகிற பொழுது என்ன நடந்தது? பார்வோன் என்ன சொல்லுகிறார்? அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டு. கொஞ்சம் சிந்தியுங்கள், கொஞ்சம் சிந்தியுங்கள். பிரியமான தேவ, நாங்கள் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் ஆவியை பெற்று வளருகிற நாங்கள், நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? இன்னொரு பக்கம் பார்க்கவா, தேவ ஆவியை பெற்றொரு மனிதன் யோசேப்பை போல நடந்து கொள்ளுவான், யோசேப்பை போல நடந்து கொள்ளுவான். அல்லேலூயா. இதை சிந்திக்கிற பொழுது இன்னும் ஒரு காரியத்தை பேசினேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு எது நம்ம வாழ்வில் எது சரியா இருக்கிறதோ அதை குறித்து நாம் பேசக்கூடாது. விளங்குறதா? அப்புறம் ஒரு நாளைக்கு பேசுவோமே, இதை முடித்துறேன். ஆகையினால என்ன நடக்கிறது? அப்பொழுது பார்வோன் சொல்லுகிறான், இப்படி ஒரு தேவாவியை பெற்ற மனுஷன் எங்க இருந்து வர்றாரு? இவரு எங்க இருந்து இவர் வர்றாரு சொல்லுங்க. யோசேப்பு எங்க இருந்து பார்வோன் அழைக்கிறான்? எங்க இருந்து? ஜெயில இருந்து. ஜெயில இருந்த ஒரு மனுஷன் ஆவிய இப்படிப்பட்ட ஒரு மனிதன் கிடையாது. ஒரு சபையில இருந்து வந்திருந்தா சந்தோஷத்துக்குரியது, நான் சத்தருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேன். ஆனா அவன் எங்க இருந்து வர்றான் தெரியுமா? ஜெயில இருந்து வர்றான். ராஜா கூப்பிடுகிறார், வா. எதற்கு? சொப்பனம் ஒன்று வந்திருக்குது, எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும், வா. ஆர்வன் சொல்லுகிறார், இப்படி ஆவியை பெற்ற, இப்படி தேவனுடைய வழிநடத்தலை பெற்ற, இப்படி ஒரு ஞானம் பெற்ற ஒரு மனிதன் இங்கு இருக்கவே முடியாது. ஆகையினால என்ன செய்? என்ன செய்? எகிப்து எனக்கு அடுத்ததாக நீதான். எங்க இருந்து? விற்கப்பட்டு, காவலிலே போடப்பட்டு, துரத்தப்பட்டு விட்ட ஒரு மனிதன் இன்னைக்கு உன்னதமான நிலைமையில இருக்கிறான்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன காரணம்? என்ன காரணம்? அவன் தேவ ஆவியை பெற்ற ஒரு மனிதனாக இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீ ஒரு உன்னத நிலைமையில இருக்கிறாய் என்று சொன்னால் ஒருபோதும் நினையாத, அது உன்னுடைய பிரயாசம் என்று சொல்லி, அது உன்னுடைய பிரயாசம் என்று நினையாத, அது உனக்குள்ள இருக்கிற தேவ ஆவியானவர் உன்னை அந்த இடத்துக்கு கொண்டு போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால நீ செய்கிற காரியங்கள், நீ நடத்துகிற காரியங்கள், நீ தேவனுக்கு என்று செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு காரியம் இருக்கிறது, என்ன தெரியுமா? தேவ ஆவியானவர் உனக்குள்ள இருந்து உன்னை அந்த இடத்துக்கு கொண்டு வருகிறார் என்பதை மறந்து விடாதே. என்ன ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன். தயவு செய்து தேவ ஆவியானுடைய வழிநடத்தலையும் தேவ ஆவியினாலே நீங்கள் பெற்றுக்கொண்டவைகளையும் அசட்டை பண்ணி விடாதிருங்க, அது பாரதூரமாகிவிடும். இதை குறித்து கணக்கு பேசலாம். நன்னிப்பாடுங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இருக்கிற பொழுது, தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பொழுது, தேவன் எங்களை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு போவார். அது வாழ்வாக இருக்கட்டும், பொறுப்புகளாக இருக்கட்டும், எதுவா ஊழியமாக இருக்கட்டும், அவர் எங்களை உன்னதமான நிலைமைக்கு கொண்டு போவார். அதே ஆவியானவர் நீ இழப்பாயேயானால் உன்னுடைய வீழ்ச்சியை யாராலும் கணிக்க முடியாது, யாராலும் கணிக்க முடியாது, உன்னுடைய வீழ்ச்சியை யாராலும் கணிக்க முடியாது. நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை கர்த்தருடைய நாமத்தில் உன் இருதயத்தில் வை. உன் வழிகள் கர்த்தருக்கு சரியா இருக்கவில்லை எனில் நீ விழுகிற நாட்களிலே இந்த செய்தி உன் இருதயத்திலே குமரும் என்பதிலே எந்தவித சந்தேகமுமே கிடையாது. ஏனெனில் நான் கத்தருக்கு முன்பாக அநேகரை இந்த தேசத்திலே பார்த்திருக்கிறேன். சொல்ல சொல்ல கேட்கறதில்லை, சொல்ல சொல்ல ஒன்றுமே செய்கிறதில்லை, சொல்ல சொல்ல ஒன்றுமே கீழ்ப்படுகிறது. எல்லாம் தெரிந்து, எல்லாம் நடந்து, எல்லாம் தெரிந்து, எல்லாம் எல்லாம் செய்து கடைசியிலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக வல்லமையான பிரசங்கிமார்கள் எல்லாம் வீடுகளிலே படுத்திருக்கிறார், சபைகள் இல்லாமல். இதெல்லாம் சொல்ல எங்களுக்கு கஷ்டமா இருக்குது, சொல்ல கஷ்டமா இருக்குது. எல்லாம் தெரிந்து தேவ பிரசன்னத்தை ரசித்து, தேவ பிரசன்னத்தை ருசித்து, தேவ பிரசன்னத்திலே மற்றவர்களை நடத்தி எத்தனை ஊழியர்கள் இந்த தேசத்திலே. ஏன் தேவ ஆவியானவருடைய சத்தத்தை தவறாக புரிந்து கொள்வது, தவறாக நினைத்துக் கொள்வது, தவறாக நடந்து கொள்வது, அது எங்களை தவறான வழியிலே கொண்டு போய்விடும். திரும்பவும் சொல்லுகிறேன், சபையாரே, உங்களை கர்த்தருக்குள்ளே நடத்த இடம் கொடுங்கள். உங்களை நீங்களே மேய்த்து கொண்டால் அதன் முடிவு அது பாரதூரமாக இருக்கும் சொல்லி கர்த்தருக்குள்ளே நான் உங்களுக்கு தேவ சமத்தில் எழுந்திருப்போமா? ஹலலூயா, 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 ஹலலூயா.